லௌடேட்டர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
இனிய இதயங்களே, இன்றைய நம் ஒலிபரப்பில் இனியது இயற்கை நாடக மேடை மற்றும் செய்திகள் இடம்பெறுகின்றன. இனியது இயற்கை. குருதோங்மார் ஏரி. குருதோங்மார் ஏரி அல்லது குருதோக்மார் ஏரி என்பது இந்தியாவின் சிக்கிம் மாநிலத்தில் உள்ள ஒரு புனித ஏரியாகும். இது உலகின் உயரமான இடத்தில் அமைந்துள்ள ஏரிகளுள் ஒன்று. இது கடல் மட்டத்திலிருந்து 17,100 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. இது சிக்கிம் மாநிலத்தின் வடக்கு பகுதியில் உள்ளது. இந்த ஏரி தீட்டா ஆற்றின் ஆதாரங்களில் ஒன்றாக கூறப்படுகின்றது. இந்த மேட்டு நிலத்தின் பெரும்பகுதியில் இந்திய ராணுவம் தனது நிலைகளை அமைத்துள்ளதால் இந்தியர்களுக்கு மட்டுமே இந்த ஏரிக்குச் செல்ல அனுமதி உண்டு. இது அதிக உயரத்தில் அமைந்திருப்பதால் இங்கு ஆக்ஸிஜன் குறைவாக இருக்கும். இதனால் சில சுற்றுலா பயணிகளுக்கு மூச்சு விடுவது கடினமாக இருக்கலாம். 8ஆம் நூற்றாண்டில் திபெத்திய புத்த மதத்தை தோற்றுவித்த குரு பத்ம சாம்பவர் என்பவர் இவ்விடத்திற்கு வந்து சென்றதால் இந்த ஏரிக்கு குருதோங்மார் என்று பெயரிடப்பட்டது.
உழைக்கும் கைகள் நாடகம். எழுதியவர் நாகராஜ்.
ஏங்க, என்னங்க சொல்றீங்க?
ஆமா சுதா, நான் புதுசா ஒரு கடைய பார்த்து முன்பணம் கூட கொடுத்துட்டேன்.
ஏங்க, உங்களுக்கு என்ன தெரியும்னு நீங்க கடையை ஆரம்பிக்க போறீங்க?
என்ன சுதா இப்படி பேசுற? 5 வருஷமா டிவி விற்பனை பண்ற கடையில வேலை பார்த்திருக்கற, என்ன பார்த்து உங்களுக்கு என்ன தெரியும்னு கேக்குற?
நீங்க டிவி விக்கிற கடையில விற்பனையாளரா தான் வேலை பாத்தீங்களே தவிர மெக்கானிக்கா இல்ல.
உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். விற்பனையாளரா வேலை பார்த்தாலும் மெக்கானிக் மாதிரியான வேலை தானே அது. ஒரு டிவி திடீர்னு கடையில பழுதாயிட்டா அதை சரி பண்ணி நல்ல மாதிரி செயல்பட வைக்கிறது எங்க பொறுப்பு தானே? அப்படி பார்த்தா நாங்களும் பாதி மெக்கானிக் தானே.
ஏங்க, உங்க கடையில இருக்கிற டிவி எல்லாமே புதுசு. அந்த டிவியில என்னதான் ரிப்பேர் வரும்?
ஐயே, இங்க பாரு சுதா, என்ன பத்தி உனக்கு தெரியாது. இன்னும் 2 நாள்ல கடையை திறக்கிற வேலை இருக்கு எனக்கு. உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா என் வேலை நடக்காது. ஆமா, உன் நகையை வச்சு 10,000 ரூபாய் வாங்கிட்டு வரணும் சொன்னே, என்னாச்சு?
அது 10,000 ரூபாய்லாம் கிடைக்காதான், 6,000 தான் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதை தான் கொடுத்தாங்க.
என்னது, 6,000 தான் கொடுத்தாங்களா? எனக்கு 10,000 ரூபாய் வேணுமே. இப்ப என்ன பண்றது? சரி சரி, அந்த பணம் 6,000 ரூபாய் எடுத்து வையே, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இன்னும் 4,000 ரூபாய்க்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. யார்கிட்டயாவது பணத்தை கேட்டு உடனே கடையை திறக்க வேண்டியதுதான்.
சார்,
வாங்க சார். என்ன விஷயம்?
என் டிவி ரிப்பேர் ஆயிடுச்சு.
ஆஹா, அப்படிங்களா? இருங்க ஒரு நிமிஷம் பார்த்து சொல்றேன். சார், இதுக்கு ஒரு 450 ரூபாய் செலவாகும் சார்.
450 ரூபாயா சார், அதிகமா சொல்றீங்களே. கொஞ்சம் பார்த்து கேளுங்க சார்.
சார், இது என்ன காய்கறி வியாபாரமா? இங்க பாருங்க, இந்த நிறுவனத்தோட டிவி பொருளை வாங்கி போட்டா தான் உங்க டிவியில மறுபடியும் கை வைக்க வேண்டிய வேலையே இருக்காது.
என்ன சார், இதை மாத்தி 4 மாசம் தானே ஆகுது.
இது அசலான பொருள் இல்ல சார். இதோ பாருங்க, இது நிறுவனத்தோட பொருள். இதோட விலை 390 ரூபாய். ஆனா நீங்க வாங்கி போட்டிருக்கிற மட்டமான பொருளோட விலை வெறும் 175 ரூபாய் தான் சார்.
சார், உங்களை மாதிரி மெக்கானிக் தானே சார் இது மாதிரி பொருளையும் எங்க தலையில கட்டுறாங்க.
அதனால தான் சார் சொல்றேன், நீங்க காய்கறி விலை பேசுற மாதிரி பேசினா அவங்க என்ன செய்வாங்க? மட்டமான பொருளை தான் வாங்கி போடுவாங்க. அதனால தான் நான் 2 வருஷம் உத்தரவாதம் உள்ள பொருளா வாங்கி போடுங்கன்னு சொல்றேன்.
சரி சார், நீங்க வேலையை முடிங்க, நான் பணத்தோட வர்றேன்.
நான் ரமேஷ், உன்னோட கடை எப்படி போய்கிட்டு இருக்கேன்?
பரவாயில்ல மூர்த்தி, ஆமா, உன் வியாபாரம் எப்படி இருக்கு?
நல்லா இருக்குடா. இந்த மாசம் என்னுடைய வருமானம் 25,000 ரூபாய்.
பரவாயில்லையே.
ஆமா, உன்னுடைய தொழில் மாசம் 10,000 வருதா?
இல்ல மூர்த்தி, இந்த மாசம் 2,500 ரூபாய் தான் வந்திருக்கு.
ஏண்டா, எப்படியாவது உருட்டி புரட்டி ஒரு 50,000 ரூபாய் தயார் பண்ணி கொடுத்திருந்தா நீயும் 25,000 ரூபாய உன் வீட்டுக்கு கொண்டு போயிருக்கலாம். இல்ல,
என்ன பண்றது மூர்த்தி, 50,000 இல்லாம தானே இந்த தொழில் ஆரம்பிச்சேன். சரி, எனக்கு கிடைச்சது அவ்வளவுதான் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான்.
அட போடா, நீயும் சந்தோஷமும்.
டே மூர்த்தி, உன்னை கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏண்டா அப்படி, என்னதான்டா நீ வியாபாரம் பண்ற, அதுவும் மாசம் 25,000 ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு?
டேய், அதெல்லாம் சொல்லக்கூடாதுடா, தொழில் ரகசியம். அத சொன்னா எனக்கு போட்டியா, நீ ஆரம்பிச்சிருவிடா. இன்னொரு நாளைக்கு வந்து சாவகாசமா பேசுறேன், பச்சமா.
சுதா, சுதா.
என்னங்க?
இந்தா சுதா.
இதுல எவ்வளவு இருக்கு?
2,500 ரூபாய் இருக்கு.
ஏங்க, வீட்டு வாடகை 1,500 ரூபாய் போயிடும். 1,000 ரூபாயில என்னங்க பண்றது?
இப்பதானே சுதா கடைய வச்சிருக்கோம், போக போகத்தான் வருமானம் அதிகரிக்கும். இந்த பாரு, இந்த பணத்துக்குள்ளேயே வாழ கத்துக்க.
இதுக்குள்ள எப்படிங்க வாழறது? என்னங்க, இன்னைக்கு கடத்தெருவுக்கு போயிட்டு வரும்போது அந்த மூர்த்தி அண்ணனை பார்த்தேன். அவர் நல்லா சம்பாதிக்கிறாராமே.
ரெண்டு நாளைக்கு முன்னால கடைக்கு வந்திருந்தான்.
பேசாம நீங்களும் அவர் பண்ற தொழிலே சேர்ந்திருக்கலாம்ல.
வேணாம் சுதா.
என்னங்க நீங்க, இப்ப கூட பணம் கொடுத்தீங்கன்னா அவர் கூட பங்குதாரரா சேர்த்துக்கிறேன்னு சொன்னாருங்க.
அது சரி, ஆனா அவன் என்ன தொழில் செய்யறானே தெரியலையே.
அட, என்னங்க நீங்க, எது வந்த நமக்கு என்ன, நமக்கு உண்டான பங்கு மாசம் மாசம் குடுத்துட போறாங்க இல்லையா?
இல்ல சுதா, நான் சொல்றத கேளு. நான் இப்ப ஓரளவுக்கு டிவி மெக்கானிக் வேலையை கத்துக்கிட்டேன். இன்னொரு 3 கஷ்டப்பட வேண்டியிருக்கும், அவ்வளவுதான். அப்புறம் நல்ல வருமானம் வரும் பாரு. நான் கிளம்புறேன்.
ஏய் ரமேஷ்,
வாடா. மூர்த்தி எப்படி இருக்க?
எனக்கு என்னடா ராஜபோக வாழ்க்கை.
ஓ அப்படியா? ஆமா, வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு?
அதோ பாருடா கார்.
சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான்.
ஆமா, உன் கடையில தொலைபேசி இருக்காடா?
தொலைபேசியா? எனக்கு எதுக்குடா தொலைபேசி எல்லாம்?
என்னடா நீ, ஏண்டா ஒரு தொலைபேசி இருந்தா 4 பேர்கிட்ட பேசுறதுக்கு பழகிறதுக்கு ரொம்ப அவசியம்டா.
டேய் மூர்த்தி, நான் செய்யறது டிவி மெக்கானிக் வேலை, இதுக்கு எதுக்குடா தொலைபேசி? அதுக்கு வேற மாசா மாசம் பணம் கட்ட வேண்டி இருக்கும்.
டேய் ரமேஷ், இந்தாடா செல்லிட பேசி வச்சுக்க.
என்னது, செல்லிட பேசியா?
ஆமாண்டா, செல்போன் வச்சுக்க.
டே வேண்டாண்டா, இது இருந்தா தொழில் மேல அக்கறை இருக்காது. தேவையில்லாத வெட்டி பேச்சு தான் பேச வேண்டியிருக்கும். ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தாண்டா அதெல்லாம் தேவை, வச்சுக்கோ.
என்னடா பேசுற, கொஞ்சம் கூட முன்னேறணும்னு அக்கறை இல்லாம பேசுற. இந்த செல்லிட பேசி இருந்தா 4 பேர் உன்ன எங்க வீட்டுல டிவி ரிப்பேருங்க வந்து கொண்டு போங்கன்னு செல்லிட பேசி மூலமா சொல்லிடுவாங்கல்ல. நீயும் உடனே போய் டிவியில என்ன ரிப்பேர்னு பாத்துட்டு வரலாம்லடா.
மூர்த்தி, நீ சொல்றது நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் இப்போ எனக்கு இந்த செல்லிட பேசி தேவையில்லை.
சரிப்பா. டேய், உன் தொழிலுக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா கேளுடா, தயங்காதடா, கேளுடா.
இல்ல மூர்த்தி, இப்போ எனக்கு ஓரளவு வருமானம் வருது, அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படி ஏதாவது தேவைப்பட்டா உங்ககிட்ட கேட்காம வேற யாருகிட்ட கேட்க போறேன்.
சரிடா, நான் வரட்டுமா? அப்புறம் பாக்கலாம்.
சுதா, சுதா.
என்னங்க?
இந்தா உன் செயின்.
ஒரு வருஷம் கழிச்சு இந்த செயின் வந்திருக்கு.
நம்ம கடையில புதுசா ஒரு பையனை வேலைக்கு சேர்த்திருக்கேன்.
அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.
என்ன வேடிக்கையா இருக்கா உனக்கு?
அடடே, உங்களை ஏங்க நான் வேடிக்கை பண்ண போறேன். நீங்க பெரிய டிவி மெக்கானிக்கு, பல டிவி நிறுவனங்களும் உங்களை நம்பித்தானே டிவியே விக்கிறாங்க.
அப்புறம்
இப்பதான் உங்க தொழில் நிறுவனத்துல இன்னொரு புது தொழில் அதிபரை சேர்த்து இருக்கீங்க.
சுதா, இப்ப நீ இப்படித்தான் பேசுவ, ஏன்னா உனக்கு நியாயமான உழைப்போட அருமை தெரியாது.
ரமேஷ், ரமேஷ்.
அடடே வாடா மூர்த்தி, என்ன வீட்டுக்கே வந்திருக்க?
கடைக்கு போயிருந்தேன். நீ வீட்டுல இருக்கிறதா உன் கடையில வேலை செய்யற பையன் சொன்னான், அதான் வீட்டுக்கே வந்துட்டேன். என்னம்மா தங்கச்சி, எப்படி இருக்க?
நல்லா இருக்கேண்ணா.
அப்படிங்களா? இந்தடா என்னோட புது வீட்டு கிரக பிரவேச பத்திரிகை.
ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். சுதா, மூர்த்திக்கு காஃபி கொண்டு வா.
இத கொண்டு வரேங்க.
தவறாம குடும்பத்தோட வந்துடா.
இந்தாங்க நான் காபி.
சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேம்மா.
சரிங்கண்ணா. பாத்தீங்களா, நீங்களும் அவரோட சேர்ந்து இருந்தீங்கன்னா நாமளும் இன்னைக்கு ஒரு வீட்டை கட்டி இருக்கலாம். என்ன பண்றது?
சரி, நமக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அதுதானே கிடைக்கும்.
ஆமா ஆமா, என்ன கிடைக்கும்? ரெண்டு மூணு ஓட்ட டிவி தான் கிடைக்கும்.
பாரு, இன்னும் மூணு நாள் இருக்கு மூர்த்தி வீட்டு கிரக பிரவேசத்துக்கு. இப்பவே எல்லாத்தையும் புலம்பி தீர்த்துறாத. இன்னும் அங்க போய் வந்தப்புறம் வேற புலம்ப வேண்டியிருக்கும். சரி சரி, நான் கடைக்கு கிளம்புறேன்.
வாங்க 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 வாங்க.
டேய், என்னடா மரியாதை எல்லாம்?
டேய், வீட்டுக்கு வந்தவங்கள மரியாதை பண்ண வேண்டாமா?
அடடே, எவ்வளவு பெரிய பங்களா, ரொம்ப அழகா இருக்குங்க.
அப்படிங்களா? ரொம்ப நன்றிங்க.
டேய் மூர்த்தி, எவ்வளவு ஆச்சுடா செலவு?
என்ன, எல்லாம் ஒரு 40 லட்சம் ரூபாய் ஆச்சு.
40 லட்சமா?
ஆஹா, கேட்டுட்டாளா, இனிமே புலம்பி தீத்துருவா.
என்னடா சொல்ற, சத்தமா பேசண்டா.
அது ஒண்ணுமில்லடா, ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ல வந்தேன் அதான்.
சரி சரி, உட்காருங்க, இதோ வந்துறேன். வாங்க வாங்க வாங்க.
நீங்க வந்திருக்கவங்கள போய் பாருங்க. என்னங்க பாத்தீங்களா, 40 லட்சம் ரூபாய்க்கு பங்களா கட்டி இருக்காரு.
இங்க ஆரம்பிச்சிட்டியா? வாயை மூடிட்டு சும்மா இரு.
என்னங்க, ஐயோ என்னங்க இது, போலீஸ் எல்லாம் வருது.
எல்லாம் அவனுக்கு பழக்கப்பட்டவங்கள தான் இருப்பாங்க.
என்னங்க, மூர்த்தி அண்ணன் போலீஸ பார்த்து மறையறாரு. அவங்க அவர்கிட்ட போய் என்னவோ பேசுறாங்க.
சுதா, கொஞ்ச நேரம் அமைதியாயிரு.
ஐயோ என்னங்க இது, வெளியில விளங்க மாட்டாங்க.
நான் போய் அந்த போலீஸ்காரர்கிட்ட பேசுறேன். சார்.
என்னப்பா என்ன?
எதுக்காக சார் மூர்த்தி கையில விளங்க மாட்டி கூட்டிட்டு போறீங்க? அப்படி அவன் என்ன தப்பு செஞ்சான்?
அவனா கள்ள நோட்டு அடிச்சு நல்ல ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தான், இப்ப மாட்டிக்கிட்டான்.
கள்ள நோட்டா?
ஆமாமா. நீங்க என்ன மூர்த்திக்கு உறவா?
இல்லீங்க சார்.
அப்புறம் எப்படி அவன் வீட்டுக்கு வந்திருக்கீங்க?
எங்க வீட்டுக்காரரு டிவி மெக்கானிக்குங்க. அவரு கடையில டிவிய கொண்டு வந்து இவர் ரிப்பேருக்கு கொடுப்பாரு. அப்ப பழக்கமுங்க.
சரி சரி, முதல்ல வீட்டுல இருந்து வெளியே போங்க, வீட்டுக்கு சீல் வைக்க போறாங்க.
சரிங்க சார்.
என்ன சுதா, பேச மாட்டேங்கிற?
என்னங்க பேசுறது?
நீதான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பிய. மூர்த்தி மாதிரி வாழணும்னு ஆசைப்படுவிய.
ஐயோ, இப்ப எதுக்கு அந்த பேச்சு, அதை விடுங்க.
40 லட்சம் ரூபாயில வீடுன்னு சொன்னதும் வாய புலந்த. அது எப்படி சம்பாரிச்ச பணம்னு கேட்ட உடனே அமைதி ஆயிட்ட. நீ ஆசைப்பட்ட மாதிரியே நானும் அவனோட கூட்டு சேர்ந்திருந்தனா, இன்னைக்கு எனக்கும் அவன் கதிதான்.
ஆமாங்க
சுதா, எப்படி வேணும்னாலும் சம்பாதிக்கலாம்னு நினைக்க கூடாது. இப்படித்தான் சம்பாதிக்கணும்னு ஒரு கொள்கையோட வாழணும். அளவுக்கு மீறி ஆசைப்பட்டா இத போல பிரச்சனைதான் வளர்ந்து நிக்கும். ஒரு சின்ன கடைய வச்சு அதுல கஷ்டப்பட்டு நியாயமா உழைச்சதுனால தான் இன்னைக்கு நாம நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்க முடியுது. புரியுதா?
உண்மைதாங்க. தண்ணி சோறுனாலும் தைரியமா சாப்பிடலாங்கறத இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
உழைக்கும் கைகள் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் நாகராஜ். இதில் பங்கு பெற்றவர்கள் அவ்வைதாசன், சர்தார்ஜி, ஜெயக்குமார், பிருந்தாதேவி.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு. செய்திகள்.
வாழ்க்கையில் உண்மையான செல்வம் இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்வதாகும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மே 27 இவ்வெள்ளியன்று தன் டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்ட செய்தியில் கூறியுள்ளார். உலகப்போக்கு அதிகரித்து வரும் இன்றைய உலகில் உண்மையான செல்வம் என்ன என்பது குறித்து தன் டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை, உண்மையான செல்வம் வெறுமனே பொருட்களை குவித்து வைப்பது அல்ல, மாறாக அவற்றை நியாயமான முறையில் நம்மை சுற்றி தேவையில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்வதாகும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் ஆசிய நாடான மங்கோலியாவில் கத்தோலிக்க திரு அவையின் பிரசன்னம் மற்றும் திருப்பிடத்திற்கும் மங்கோலியாவிற்கும் இடையே தூதரக உறவுகள் உருவாக்கப்பட்டது ஆகிய இரு நிகழ்வுகளின் 30ஆம் ஆண்டை சிறப்பிக்கும் விதமாக அந்நாட்டின் புத்தமத பிரதிநிதிகள் குழு ஒன்று 27 இவ்வெள்ளி 28 சனி ஆகிய இரு நாட்கள் வத்திக்கானை பார்வையிட்டு வருகின்றது.
கத்தோலிக்க திரு அவை ஒன்றிணைந்து என்ற இலக்கை நோக்கி பயணம் மேற்கொண்டு வரும் இவ்வேளையில் ஒன்றிணைந்து பயணம், ஒன்றிப்பு ஆகிய இரண்டும் திரு அவைக்கு முக்கியமானவை என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் லத்தீன் அமெரிக்க பாப்பிரை ஆணையம் தொடங்கியுள்ள கூட்டத்தின் பிரதிநிதிகளிடம் கூறியுள்ளார். லத்தீன் அமெரிக்க பாப்பிரை ஆணையம் 24 இச்செவ்வாயன்று தொடங்கியுள்ள 4 ஆண்டு நிறையமர்வு கூட்டத்தில் பங்கு கொள்கின்ற பிரதிநிதிகளிடம் 26 இவ்வியாழன் மாலையில் காணொலி வழியாக பேசியுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒன்றிணைந்து பயணம், ஒன்றிப்பு ஆகிய இரு சொல்லாடல்கள் குறித்த அர்த்தத்தை விளக்கியுள்ளார். ஒன்றிணைந்து பயணம் என்பது ஒன்றிப்பு உணர்வில் ஆழமாக வாழ்வதற்கு இட்டுச் செல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறியுள்ள திருத்தந்தை, லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரீபியன் பகுதி திரு அவை ஒன்றிணைந்து பயணம் மேற்கொள்வது குறித்து மறுபடியும் கற்றுக்கொள்ளும் முறையில் 2 வத்திக்கான் பொதுச்சங்கத்தின் போதனைகளுக்கு சரியான விளக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளன என்று பாராட்டியுள்ளார்.
திரு அவையில் சிறார் பாலியலுக்கு பயன்படுத்தப்படுவதை தடை செய்வது குறித்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் ஆணையை நடைமுறைப்படுத்துவதற்கு மறைப்பணித்தள மறைமாவட்டங்களுக்கு திரு அவை வல்லுநர்களை கொடுத்து உதவ வேண்டும் என்று திருப்பிட உயர் அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். திரு அவையில் சிறார் பாதுகாப்பு குறித்து மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் பற்றி KTO பிரெஞ்சு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த நற்செய்தி அறிவிப்பு பணி பேராயத்தின் தலைவர் கர்தினால் லூயிஸ் அந்தோனியோ தாக்லே அவர்கள் தனது பேராயமும் கத்தோலிக்க ஆயர் பேரவைகளோடு இணைந்து இந்நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றது என்று தெரிவித்தார். காலங்காலமாய் இயங்கி வரும் தலத்திரு அவைகளுக்கு சிறார் பாதுகாப்பு குறித்த நடவடிக்கைகளை நடத்துவதற்கு பணிக்குழுக்கள், ஆணையங்கள் போன்றவற்றை உருவாக்க எளிதாக இருக்கலாம். ஏனென்றால் அத்திரு அவைகளிடம் இத்துறையில் பயிற்சி பெற்றவர்கள் உள்ளனர் என்றும் கர்தினால் தாக்லே அவர்கள் எடுத்துரைத்தார்.
HIV மற்றும் காசநோய் கிருமிகளால் தாக்கப்படும் சிறாருக்கு துவக்க நிலையிலேயே சிகிச்சை அளித்து அவர்களை பராமரிப்பதன் வழியாக வருங்கால தலைமுறைகள் மனிதகுலத்திற்கு தங்களின் திறமைகள் மற்றும் பங்களிப்பை வழங்க முடியும் என்று திருப்பிட அதிகாரி ஒருவர் நலவாழ்வு குறித்த ஐநா கூட்டம் ஒன்றில் எடுத்துரைத்துள்ளார். WHO எனப்படும் உலக நலவாழ்வு நிறுவனம் ஜெனீவா நகரில் 22 இஞ்ஞாயிறன்று துவக்கிய 75th மாநாட்டில் அமைதிக்கு நலவாழ்வு, நலவாழ்வுக்கு அமைதி, HIV மற்றும் காசநோய் கிருமிகளால் வாழ்கின்ற சிறாருக்கு சிகிச்சை, புகைப்பிடித்தலால் ஏற்படும் பிரச்சினையை குறைப்பதற்கு கத்தோலிக்க திரு அவையின் நடவடிக்கை ஆகிய தலைப்புகளில் திருப்பிடத்தின் சார்பில் கருத்துக்களை எடுத்துரைத்தார் பேராயர் ஃபோர்த்துநாத்தூஸ் நுவா சுக்வு.
இலங்கையில் அரசுத் தலைவர் கோத்தபய ராஜபக்ஷ அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வரையறையற்ற அதிகாரம் தடை செய்யப்படுவதற்கு அரசியல் அமைப்பில் சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட வேண்டும் என்று அந்நாட்டு மதத் தலைவர்கள் அரசை வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளனர். 2020 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் வலமைமிக்க ராஜபக்ஷ குடும்பம் அமோக வெற்றி பெற்றதையடுத்து அரசுத் தலைவருக்கு வரையறையற்ற அதிகாரங்களை அளிக்கும் முறையில் அரசியல் அமைப்பில் மாற்றத்தை கொண்டு வந்தது. இலங்கை சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னர் தற்போது மிக மோசமான பொருளாதார நெருக்கடி எதிர்கொண்டு வரும் வேளை அரசுக்கு எதிராக போராட்டங்களை நடத்தி வரும் மக்கள் அரசுத் தலைவருக்கு எல்லா அதிகாரமும் அளிக்கப்பட்டுள்ள அரசியல் அமைப்பு திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என்று விண்ணப்பித்து வருகின்றனர்.
திருமணம் எனும் அருள் அடையாளத்தை பெற்றதற்கு பின்னர் தங்களின் வாழ்வில் ஏற்பட்ட நல் மாற்றங்கள் குறித்து ஈக்குவதோர் நாட்டு தம்பதியர் பகிர்ந்து கொண்டதை லவ்தாத்தோசி இயக்கம் இன்ஸ்டாகிராம் முகநூல் உள்ளிட்ட ஊடகங்களில் வெளியிட்டுள்ளது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் லவ்தாத்தோசி திருமடலுக்கு செயலுறு கொடுக்கும் நோக்கத்தில் காலநிலை மற்றும் சூழலியல் நீதி ஆகியவை குறித்து உலகளவில் கத்தோலிக்க குடும்பங்களில் விழிப்புணர்வை உருவாக்கி வரும் லவ்தாத்தோசி இயக்கம் பல்வேறு நாடுகளில் கத்தோலிக்க தம்பதியரின் சூழலியல் வாழ்வியல் பற்றி வழங்கி வருகின்றது.
நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்கள் செய்மடுத்தலுக்கு நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.